மனுக்கோயில் நிகழ்ச்சியை கேட்பதற்கு வானொலி பெட்டிகளில் குளிமிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இங்கிதமான வந்தனங்கள். மனுக்குயில் மனசில் இருக்கின்ற எண்ணங்களை வார்த்தைகளாக வான் அலையில் பலமுறை கூறியது போல மனக்குயில் மனதின் ஆழத்தில் இருந்து எழுந்து வருகின்ற வார்த்தைகளின் வழிகாட்டல்கள். இந்த விதமான எழுத்துப் பிரதிகளும் இல்லாமல் முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் வானிலையில் வருகின்ற வார்த்தை வழுக்கல்கள். எழுதி வைத்தால் இதுதான் என்று ஆகிவிடுகிறது, எழுதாமல் இருந்தால் அதுதான் என்று ஆகிவிடுகிறது. விருந்தினர்களை வீட்டுக்கு அழைக்கின்ற பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இழந்த வாக்கில் சமைப்பது. சில வேளைகளில் இந்த சமையல்கள் ருசியாக இருக்கும், சில வேளைகளில் ருசியாக இல்லாமலும் போகலாம். இரண்டு விதமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, கேட்கின்றவர்களுடைய மனநிலை. இரண்டு, நிகழ்ச்சியை வழங்குபவர்களுடைய மனநிலை. இப்படித்தான் இருக்கும் என்பது ஒன்று, எப்படியும் இருக்கலாம் என்பது இன்னொன்று. இந்த இரண்டுக்கும் நடுவில் வாழ்க்கை நகர்கிறது. எதிர்பார்க்காத சம்பவங்களும் நினைத்து பார்க்க முடியாத நிகழ்வுகளின் கோர்வைதான் வாழ்க்கை. இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் என்று ஏற்கனவே எல்லோருக்கும் புரிந்துவிட்டால் வாழ்க்கையில் ருசி இருப்பதில்லை. முடிவுகள் தெரியாமல் இருப்பதுதானே வாழ்க்கையின் சூட்சுமம். வாழ்க்கையை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. நேற்றையவற்றை சொல்பவர்கள் இன்றையவற்றை கூட சொல்பவர்கள் நாளையவற்றை சொல்ல முடியாது. நாளை எங்கள் கையில் இல்லை. நாளை காலை எழுவோம் என்பதற்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை. அதனால் இன்றைய வாழ்க்கை முடிந்தாலும் இந்த வாழ்க்கை இனிக்கத்தான் செய்கிறது. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் எதுவரை நாம் தொட்டுவிட்டோம் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருந்தால் எல்லோருக்கும் பூச்சியம்தான் பதிலாக இருக்கும். தொடுமானம் என்பது எல்லோருக்கும் எட்டாத ஒன்றில் தான் இருக்கிறது. நீண்ட பெரிய வயல்வெளியில் நின்று ஒரே பச்சை பூசலாக இருக்கின்ற ஒரு பெருந்தரையில் இருந்து வானத்தை பார்த்தால் வானம் விழுகின்ற இடம் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. நடந்து பார்த்தால் அது தொடுவானம் அல்ல. வாழ்க்கையும் அப்படித்தான். நாளை நடைபெறுகின்ற விடயங்கள் நமக்கு தெரிவதில்லை. அதனால் இன்று வாழ்க்கையை முடித்துக் கொண்டா போகப் போகின்றோம்? இல்லை, நாளைய நினைவுகளோடு இன்று தூக்கத்துக்கு போகின்றோம். நாளை என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியாவிட்டாலும் கூட நிகழ்ச்சி நிரல் தயாராகவே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நிரலில் இருக்கின்ற பல விடயங்கள் நிகழாமல் கூட போகலாம். ஏன், ஒரு இடைவேளை கூட அதற்கு இருக்கலாம். அந்த இடைவேளை நாம் மூச்சு விடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். மூச்சு விடுபவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல, முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தான் மனிதர்கள். நாளை என்னென்ன நிகழ்ச்சிகள் என்று எடுத்து வைத்து பார்த்தால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு உட்பட்டதா என்று எண்ணி பார்த்தால் சில வேளைகளில் அது நமக்கு அப்பாற்பட்டதாக கூட இருக்கலாம். இருந்தாலும் வாழ்ந்தாக வேண்டும். வாழ்க்கை பெரிய விடயமல்ல. வாழ்க்கையை பற்றி கேட்டால் எது ஒன்று மூச்சு விடுபவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். வாழ்க்கை பிறகு மிக முக்கியமாக மூன்று சொற்களில் வாழ்க்கையை அடக்கிவிடலாம். வாழ்க்கை பற்றி சொல்வது மிக இலகுவானது. இன்று காலையில் படித்த ஒரு கவிதை ஒன்று, அவன் சிரித்தான் அவளும் சிரித்தாள், அதன் பின்னர் குழந்தை அழுதது. மிகப்பெரிய விடயத்தை மூன்று வசனங்களுக்குள் அடக்கப்பட்டிருக்கிறது. அவன் சிரித்தான் அவளும் சிரித்தாள், பின்னர் குழந்தை அழுதது. ஆகவே இந்த கவிதையிலிருந்து கித்தால் சகலரும் அறிந்து கொள்வது, காதல் என்பது காமத்தோடு சம்பந்தப்பட்டது. காதலில் இருந்து ஆரம்பிக்கின்ற காமம் அல்லது காமத்தில் இருந்து ஆரம்பிக்கின்ற காதல் அல்லது காதலுக்கான காமம் அல்லது காமத்திற்கான காதல். காதலில் இருந்து ஆரம்பிக்கலாமா? காமத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? இதிலிருந்து ஆரம்பித்தாலும் முடிவு அழுகையாகத்தான் இருக்கிறது. கதையாக நீங்கள் கேட்பீர்கள், அது என்ன அழுகை என்று? சோகத்தில் இருந்து வருகின்ற விடைகளுக்கு பதில் இருப்பதில்லை. சோகம் கூட சுகமானதுதான். எவ்வாறு அதை நாங்கள் அரவணைத்துக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமாகிறது. இருந்தாலும் குரல் அழுகை முக்கியமானது. கூட்டியை கணித்து பார்த்தால் எல்லாமே குருவிதமான மாயை. சுருக்கமாக சொன்னார், வாழ்க்கை குரு போய், அது ஒரு வேஷம். எல்லோரும் நடிகர்களும், நான் இன்னொருவருக்கு, இன்னொருவர் எனக்கு, இரண்டு பேரும் சேர்ந்து இன்னொருவருக்கு, அந்த ஒருவர் எங்கள் இருவருக்கும் என்று நடிப்புத்தான் வாழ்க்கை. நிறைய பேர் சோகத்தில் இருப்பார்கள். சோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த சோகத்தினுடைய ஆழம் புரிவதில்லை. அந்த ஆழம் புரியாமல் தான் அவர்கள் அழுகிறார்கள். 6-60 வயது வரை அழுகைதான் வாழ்க்கையினுடைய சூத்திர மந்திரம். கூட்டி கழித்து பார்த்தால் 60க்கு கூட மனக்குயில் கேட்கிறோம். காதலில் இருந்து காமம், காமத்திலிருந்து காதல்.
வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன, நேசம் என்ன? வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன, நேசம் என்ன? காலத்தின் கோலம் புரிந்தது, ஞானிதானே நானும். வாழ்க்கையே வேஷம், அன்பை நான் தந்தேன். தினம் ஆசையோடு காவல் நின்றேன், சொந்தமே என்றேன். அவர் வாழ்வுக்காக வாழ்ந்து வந்தேன். நெஞ்சிலே ஈரம் அது தாழ்ந்து போன பாலைதானா, வறண்ட நிலம் நீரை தேடுது, கசந்த மனம் ஞானம் பேசுது. ஞானிதானே நானும் வாழ்க்கையே வேஷம்.
நிகழ்ச்சிக்காக எழுதுவதாக சொல்வார்கள். எழுதுவது என்று ஆரம்பிக்கின்ற பொழுதே அது பிழைத்து போய்விடுகிறது. இது எழுதுவதற்கான ஒரு சங்கதி அல்ல, சொல்வதற்கான ஒரு சங்கதி. எழுதுவது எழுதுவதை திரும்ப பார்ப்பதற்கான சங்கதி அல்ல, இது மனதிலிருந்து நேரடியாக வானலையில் எழுதுவது. இதில் நிறைய எழுத்துப்பிழைகள் இருக்கலாம், ஏன் வசனப்பிழைகளும் கூட இருக்கலாம், அதையும் தாண்டி கருத்துப்பிழைகளும் கூட இருக்கலாம். அதுக்கு கேட்கின்ற காதுகளை பொறுத்திருக்கிறது. கேட்கின்ற இரண்டு காதுகளில் ஒரு காது மூளையாகவும் இன்னொரு காது மனமாகவும் இருந்தால் மனம் எடுத்து மூளைக்கு சொல்லலாம், ஏன் மூளை எடுத்து மனத்திற்கும் சொல்லலாம். மனம் வாங்கி இதயத்தின் வழியால் மூளைக்கு அனுப்பலாம், மூளை அதை வெளியே கூட அழைப்பலாம். மூளை அனுப்பினால் சில வேளைகளில் மனம் பாதுகாக்கும். நிறைய பேரை கேட்டு பார்த்தால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற பதில்கள் எல்லோருடன் இருந்து கிடைப்பதில்லை. நமது உடம்பின் அவயத்தில் சந்தோஷமாக இருக்கின்ற பகுதி இது. ஒரு புனிதமான இடத்தில் கால் ஊன்றுகின்ற போது அந்த புனிதமான இடத்தில் முதல் படுகின்ற நமது அவயம் காலாகத்தான் இருக்கும். கால் சொல்கிறதா நான் இதை புனிதமான இடம் என்று சொல்கிறேன் என்று. ஒரு அலங்காரமான ஒரு ஓவியத்தை மிக அழகாக கைகள் தொட்டு பார்க்கிறது. கை சொல்கிறதா நான் சந்தோஷமாக அதை அனுபவிக்கிறேன் என்று. இல்லை, இந்த அவயங்கள் மூளைக்கு அல்லது மனதிற்கு விடயத்தை சொல்கின்றன. மூளை அல்லது மனம் அதை ஊகித்துக் கொள்கிறது, குணிந்து கொள்கிறது. ஆக மொத்தத்தில் நமக்குள் ஒரு கேள்வி எழுகிறது, நாம் சந்தோஷமாக இருப்பது மூளை மூலமாகவா அல்லது மனம் மூலமாகவா? மூளை மூலமாக வருகின்ற சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். மனத்தின் மூலமாக வருகின்ற மாய சந்தோஷங்கள் அவை காணல் நீர் போல எப்பொழுது போகும், எப்பொழுது வரும் என்று சொல்லவே முடியாது. சில வேளைகளில் தங்கி நிற்கும், சில வேளைகளில் தங்காமலே போய்விடும். இன்று காலையில் படித்த இன்னும் ஒரு கவிதை. குடிகார அப்பா இறந்தபோது அம்மா அழுத அழுகை விடுதலை உணர்வின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். குடிகார அப்பா இறந்தபோது அம்மா அழுத அழுகை விடுதலை உணர்வின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். மொத்தத்தில் அழுகின்றவர்களை பார்த்து நாம் அனுதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆகிவிடுகிறது. அவர் எதுக்காக அழுகிறார் என்பது நமக்கு என்ன புரியவா போகிறது? குடிகார அப்பா இறந்தபோது அம்மா அழுத அழுகை விடுதலை உணர்வின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். திரைப்படங்களில் வருகின்ற உச்சக்கட்ட காட்சி போல இந்த படம் முடிய போகிறதா இல்லையா என்று உச்சக்கட்ட காட்சியை வைத்து தானே தீர்மானிக்கிறோம். வாழ்க்கையும் அப்படித்தான். மனித வாழ்க்கையின் உச்சக்கட்டங்கள் திருமணத்தில் ஆரம்பித்து திருமண தாம்பத்தியத்தில் நிறைவு பெற்று பின்னடி வாழ்க்கையிலே நிறைவு பெறுகிறது. வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டம் முதுமையில் தான் இருக்கிறது. முதுமைதான் வாழ்க்கையை நன்றாக ரசிக்கிறது. எல்லாவற்றையும் கடந்து இன்ப துன்பங்களை தாண்டி, தாம்பத்தியங்களை தாண்டி, கணவன் மனைவி ஸ்பரிசங்களை தாண்டி முதுமையில் வருகின்ற அந்த இன்பத்தின் கடைசி எல்லைதான் வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கின்ற மனம் வாழ்க்கை ஒரு அல்பம் பொம்மல் என்று சொல்கிறது. அல்பம் என்றால் ஒவ்வொரு பக்கமாக அல்பங்களை பெரட்டுகின்ற பொழுது வாழ்ந்த வாழ்க்கையின் பக்கங்களை பெரட்டி பார்ப்பது போல வாழ்க்கையினுடைய கடந்த காலங்களை பெரட்டி பார்க்கின்ற பொழுது இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம் என்று எண்ண தோன்றுகிறது. இந்த நினைவுகளின் பெட்டகத்தின் முதல் மூச்சுத்தான் இந்த அல்பங்கள். இந்த அல்பங்களை பெரட்டி பார்க்கின்ற பொழுது இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன என்று எண்ணுகின்ற பொழுது வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அல்பம் இருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் பிரட்டி பிரட்டி பார்க்கின்ற அந்த பக்கங்கள் இது. வாழ்க்கை என்ற அல்பத்தில் கடந்த வாழ் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி பிரட்டி பார்க்கின்ற பக்கங்கள் எவை? வாலிப வயதில் அல்லது குழந்தையில் அல்லது காதலிக்கும் போது அல்லது கணவரை கண்டபொழுது அல்லது மனைவியை கண்டபொழுது குழந்தைகள் பிறந்தபோது எந்த பக்கம்? எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. அந்தந்த காலங்களில் அவ்வப்போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்ல தோன்றுகிறது. இல்லை, மனதுக்கு இதமான ஒரு காலம் ஒரு பக்கம் எல்லோருக்கும் இருக்க. அந்த பக்கம் இரண்டு பேரில் சந்திக்கிறதா? அப்படி என்றால் அந்த இரண்டு பேரில் ஒருவர் யார்? அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தந்த அவர் யார்?
சாமிய அந்த சாமி
சந்தோஷங்களில் வருகின்ற வாழ்க்கை மலர்கள் குருவர் குரு இனத்தையே சந்தோஷப்படுத்தலாம். குருவர் குரு தேசத்தையே சந்தோஷப்படுத்தலாம். குருவர் இந்த முழு உலகத்தையும் கூட சந்தோஷப்படுத்தலாம். வாழ்க்கையினுடைய சூட்சுமம் அதுதான். தன்னையே தான் சந்தோஷப்படுத்தாதவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். இதில் வேறு எப்படி மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவார்கள்? எப்பொழுது என்னை நான் நேசிக்கிறேனோ அப்பொழுதுதான் நான் பிறரை நேசிப்பேன். என்னையே நான் நேசிக்காத போது இப்படி நான் மற்றவர்களை நேசிப்பது? இப்படி நான் இந்த இனத்தை சமூகத்தை நேசிப்பது? இப்படி இந்த தேசத்தை நேசிப்பது? இப்படி இந்த உலகத்தை நேசிப்பது? நான் வாழ்வது வாழ்க்கையா? நானும் நீயும் சேர்ந்து வாழ்வது வாழ்க்கையா? அல்லது நாம் எல்லோருமே சேர்ந்து வாழ்வது வாழ்க்கையா? இந்த கேள்விகள் எல்லோருடைய மனதிலும் இருக்கலாம். உலகத்தில் முட்டாள்தனமான கேள்வி என்னவென்றால், ஆங்கில அறிஞன் ஒருவன் சொன்னது போல், கேட்கப்படாத கேள்விகள் தான் முட்டாள்தனமானவை. ஆக மொத்தத்தில் எல்லா கேள்விகளும் கேட்கலாம். கேள்விகள் கேட்காத வாழ்க்கை இன்று பூச்சியமாக போயிருக்கிறது. கேட்கப்படாத கேள்விகள் முட்டாள்தனமானவை. உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். குருயினம் சூறையாடப்பட்டு, மூத்த குடியிருப்புகளும் சூறையாடப்பட்டு, மனித உயிர்கள் வதைக்கப்பட்டு, மனிதர்கள் கூண்டோடு அழிக்கப்பட்டு, ஒரு மொத்த கிராமமும் அழிக்கப்பட்டு, குற்றுயிரும் குறையுயிருமாக இருந்த பொழுது உலகம் வாழும் தமிழர்கள் பேசிக்கொண்ட ஒரு ஒரு விடயம் இன்னும் மனதுக்குள் விரும்பிக் கொண்டே இருக்கிறது. ஒரு இனம் அழிக்கப்பட்டு, ஒரு குடும்பம் கொலைக்கப்பட்டு, சிந்து நொந்து நூலாகி போன ஒரு சமூகம் சிதல் அடைந்து போயிருக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் விட்டு நாங்கள் பேசிக் கொண்டது அவர் இருக்கிறாரா இல்லையா? மொத்த தமிழர்களின் குறி அங்கேதான் இருந்தது. கூட்டி கழித்து பார்த்தால் கொஞ்சம் மனசுக்குள் லேசாக எங்கோ ஒரு இடத்தில் கசுகிறதுதான். இந்த மக்கள் தாங்கள் நினைத்து தங்களாக விரும்பி ஏற்றுக்கொண்ட அந்த அழிவு இன்றும் எல்லோருடைய மனசிலும் எங்கோ உறைந்து போய் கிடக்கிறது. இவை அரசியலுக்கு அப்பாற்பட்டவை. குடும்பமாக, ஒரு கிராமமாக, ஒரு சமூகமாக, ஒரு இனமாக மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுவே இன்று வெவ்வேறு உருவங்களில் மார்க்கப்படுகிறது. இன்னும் கேட்கப்படாத கேள்விகள், இன்னும் கேட்கப்படாத கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகள் கேட்கப்படாத வரை ஒரு இனம் உயிர் வாழ்ந்ததாக உயிர்த்ததாக சரித்திரம் இல்லை. கேட்கப்படாத கேள்விகள் முட்டாள்தனமானவை. பாவம் அந்த மக்கள். அந்த மக்கள் இப்பொழுது ஒரு வர்த்தக பொருளாகிவிட்டார்கள். உலகம் முழுவதும் வாழ்ந்து வருகின்ற எல்லாருமே அவர்களை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு கண்ணீர் விடுவதற்கு யாருமே இல்லை. அந்த கண்ணீரில் கூட ஒரு தண்ணீர் ஊற்றாக ஒரு வியாபாரம். இவற்றையெல்லாம் கேட்க போனால் அது கூட ஒரு வியாபாரமாகிவிடுகிறது. வாழப்போற காலங்களை விடுங்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலங்களையும் விடுங்கள். வாழ்ந்த காலங்களை பார்த்தோம். இப்படி வாழ்ந்த ஒரு இனம் சூது வாது தெரியாத மக்கள். அவர்களுக்கான ஒரு அஞ்சலியாக மணக்குயில்.
வீடு எலியோடு எங்க வாடு
காட்டுக்கள்ளிக்குள்ள உள்ளாடும் பால போல உள்ளூர கண்ணீர் பொங்கும், சொல்லாம உள்ளம் பொங்கும். பட்ட மரத்து மேல எட்டி பார்க்கும் ஓணாம் போற வாழ வந்த பூமி மேல.
காடு ஒட்டக்காடு செங்காத்து வீசும் காடு வீடு கீத்து வீடு எலியோடு எங்க வாடு. செங்காத்து வீசும் காடு வீடு கீத்து வீடு எலியோடு எங்க வாடு.
குழு சோழ குழு வெங்காயூடச்சேரு தை மாசானல்லுச்சோறு பூமி எங்க பூமி வானம் காத்து வாழும் பூமி தூங்கி போச்சு எங்க சாமி.
செங்காத்து வீசும் காடு வீடு கீத்து வீடு எலியோடு எங்க வாடு.
மணக்குயில் கேட்கிறான் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட முடியாது. ஐந்தாம் வகுப்பு கணக்கு ஐந்தாம் வகுப்புகளுக்கு மட்டும் குறித்தானவை, பத்தாம் வகுப்பு கணக்குகள் பத்தாம் வகுப்புக்கு மட்டும் குறித்தானவை. பத்தாம் வகுப்பு கணக்குகளை ஐந்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கு கொடுப்பதில்லை, ஏனென்றால் அவர்களுக்கு அது புரிவதில்லை.
வாய்ப்பு கிடைக்கும் போது நாம வந்து ரொம்ப ஹம்பல்லா அதை கரெக்டா பயன்படுத்திருந்த
இதற்கான பதில், இவர்களுடைய அங்கநாய்ப்புகளுக்கான பதில், நீ என்னுடைய இறப்பு வீட்டுக்கு வா, நான் குணது இறப்பு வீட்டுக்கு வருகிறேன். இன்னும் ஒரு விதத்தில் சொன்னால், என்னுடைய இறப்பு வீட்டுக்கு நீ வந்தால் உன்னுடைய இறப்பு வீட்டுக்கு நான் வருகிறேன். சில வேளைகளில் பாலசந்தரினுடைய படம் போலதான் இருக்கும். அப்படி என்றால் ஒன்றுமில்லை, ஐந்தாம் வகுப்பு தான். இது பத்தாம் வகுப்பு கணக்கு. தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வாயிலாக மனக்குயில் கேட்கிறார். இது ஒரு பொழுதுபோக்கான நிகழ்ச்சி அல்ல. இந்த நிகழ்ச்சியை யார் கேட்கிறார்களோ இல்லையோ, நான் கேட்கிறேன். நிறைவு செய்வதற்கு முன்பாக, வாழ்க்கை ஒரு எழுதப்படாத ஒரு கவிதை, எழுதிக்கொண்டே பரீட்சை எழுவது, படித்துக்கொண்டே பரீட்சை எழுதுவது, பரீட்சை எழுதிக்கொண்டே படிப்பது. என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடித்து விடலாம், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து முடித்து விடலாம். இந்த வாழ்க்கை சூற்றுமத்தில் யாருக்கு லாபம் இருக்கிறது? எனக்கா, அல்லது உனக்கா, அல்லது இருவருக்கா, அல்லது எல்லோருக்கும் சேர்த்தா? இதுதான் அந்த கணக்கு. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். நேர்களே, வாழ்க்கை ஒரு கணக்கு போலதான். இந்த கணக்கு கேட்பதற்கு சுலபமாக இருக்கும், இன்னொருவருக்கு சொல்வதற்கு கூட சுலபமாக இருக்கும். ஒரு இடத்தில் உட்கார்ந்து எழுதி பார்த்தால் எங்காவது ஒரு இடத்தில் அதை இடித்துக் கொண்டே இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை முடிய மட்டும் இந்த கணக்கு முடிவதே இல்லை. ஆனால் என்ன, இந்த கணக்கை முடிக்காமல் விட்டுவிடாதீர்கள். இன்னும் ஒருவருக்காக அந்த கணக்கை விட்டுவிடாதீர்கள். நாங்களே எழுதி, நாங்களே கூட்டி பார்த்து, நாங்களே லாப நட்டம் எல்லாமே பார்த்து கணக்கை முடித்து விடலாம். கணக்கை முடித்துக் கொள்வது மிகப்பெரிய விஷயம் அல்ல, ரொம்ப சுலபமானது, மிகவும் இலகுவானது. இது கணிப்பதா, கூட்டுவதா, பெருக்குவதா, பிரித்தலா? சந்தோஷமாக முடித்து விடலாம். சந்தோஷமாக ஆரம்பித்து அழகையில் முடித்தால் தானே அது கவிதை. அவன் பார்த்தாள், அவள் சிரித்தாள், குழந்தை அழுதது.
வாழ்வு மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம், வாடானை வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம், வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம். அட ஆடியில் செய்தவன் ஆவணி வந்ததும் அனுபவிப்பானடா, அவன் தேடிய வினையே வீட்டுக்கு வரலாம் பின்னால் பாரடா. வாழ்வு மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம், வாடானை வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம். நமக்கும் இதுதான் அவதாரம், வருவதில்லை. ஒரு தாய் வயிற்று மகனானோ காலைகளே காலங்களே சொல்லுங்களே, இருவரிலே ஒருவரையே காணுங்களே, வாழ்வு மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வடனை. வாழ்வு யார் பக்கம் அது நல்லவர் பக்கம், படாடியில் செய்தவன் ஆவணி வந்ததும் அனுபவிப்பானடா, அவன் தேடிய வினையே வீட்டுக்கு வரலாம் பின்னால் பாரடா. வாழ்வு மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வாழனை.
வாழ்க்கையை யதார்த்தமாக பார்க்க வேண்டும். கனடாவில் வீடு வாங்குற மாதிரி அல்லது கனடாவில் கார் வாங்குற மாதிரி பார்க்கக்கூடாது. அது ரொம்ப சுலபமானது. யாரு கேட்டாலும் கடந்து வருவார்கள். குறித்த நேரத்தில் கொடுப்பதாக இருந்தால் என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய செலவுகள் என்ன, சுலபமான ஒரு கணக்கு சொல்லலாம்.
அர்த்தம் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் பேசுவதுங்கிறது. என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு தடவை பணம் கேட்டார். பெரும் நேரா கேட்டு போக வேண்டியதுதானே, நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன்னாரு. நான் எப்ப கொடுத்தாலுமே வராதுன்ற ஐடியாவோட தான் கொடுப்பேன். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கணும். இவர் சொல்ல நான் தருவேன்னாரு. நீங்க எப்படி தருவீங்க, இவ்வளவு பெரிய தொகை கேட்ட எப்படி தருவீங்க? என் தலையை அடகு வச்சா தருவேன். நான் திருப்பி கேட்டேன், உன் தலையை அடகு வச்சா யாரு வாங்குவான், உன் தலையை அடகு வச்சா யாராவது வாங்குவானா? இப்பவே நீ வச்சு வாங்கிக்கலாம் இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து அவர் சொன்னாரு, நீங்க என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்க, என் உயிரே போனாலும் அந்த காரியத்தை முடிச்சுட்டு தானே. உன் உயிரே போனா உனக்கு காரியம் நாங்க தான் முடிக்கணுமே ஒழிய, நீ உயிரே போனாலும் காரியம் தான் முடிக்க முடியாது.
யதார்த்தமாக சிந்தியுங்கள். பிராக்டிக்கல்,
ஐ எம் வெரி பிராக்டிக்கல். வாழ்க்கை என்பது நீங்கள் வகுத்துக் கொள்வது, வாழ்வது என்று தீர்மானித்து விட்டால் இந்த போராட்டத்துக்கு மனம் தயாராக இருக்க வேண்டும். எதுக்கு சம்பாதிக்கிறது, என்னத்துக்கு சம்பாதிக்கிறது, யோசிச்சுக்கிட்டே இருந்தா முடிவு கிடையாது. சம்பாதிப்புன்னு தீர்மானம் பண்ணியா, சம்பாதிக்கிற வழிமுறையை பார். சம்பாத்தியம் வேண்டாம் தீர்மானம் பண்ணியா, மரியாதை சன்னியாசி போய் எங்க உட்காரணும் அங்க உட்காரு. இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து சன்னியாசம் பேசுறான் பாருங்க, அவனை விட ஆபத்தான ஆள் உலகத்துல கிடையவே கிடையாது. முதல்ல அவன் எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டணும். என்ன வாழ்க்கை சார், ஒண்ணு இல்ல. அப்புறம் என்ன வடை பஜ்ஜி போண்டா எதுக்கு திங்கிற, சும்மா புலம்பல். என்ன சார் லைஃப்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கோடி கோடியா காலி பண்ணிட்டு இருக்கான். இல்ல லைஃப்ல ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு எங்களுக்கு தெரியும், பட்டினத்தாருக்கு தெரியும், தாய்மானவருக்கு தெரியும், அன்னைக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சு போச்சுன்னா வெளியில போ, வீட்டுக்குள்ள உட்காந்து பிலாசபி பேசிட்டு கழுத்தா இருக்காது. ஐ எம் வெரி பிராக்டிக்கல். வாழ்க்கையில ரெண்டு கூறு இருக்குதுங்க. நீங்கள் வாழ்வின் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா, வாழ்வின் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா, இல்லை வாழ்க்கையை ஜெயிக்க விரும்புகிறீர்களா?
உட்கார்ந்து யோசித்து பார்த்தா சில உண்மைகள். குடிகார அப்பா இறந்த போதும் அம்மா அழுத அழுகை விடுதலை உணர்வின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். உட்கார்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். குடிகார அப்பா இறந்த போது அம்மா அழுத அழுகை விடுதலை உணர்வின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். இன்று காலையில் படித்த கவிதை மாலையை விட்டுவிடுகிறேன். சந்திக்கலாம். இன்றும் அன்புடன் உங்களை நேசிக்கும் இளைய பாரதி.